생각나는 싸운 게 우리가 잠을
과하게 எழுதப்பட்டவைகளில் ஆவியானவரை குறித்து அநேக பாடல்கள் எழுதினது ஃபாதர் பர்க்மான்ஸ் தான். நிறைய பாடல்கள் அவங்க ஆவியானவரை பற்றி எழுதுவாங்க. உங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒன் ஆஃப் த ஹிட் சாங்ஸ், இன்னைக்கும் அது வந்து திருச்சபை விரும்பி பாடக்கூடிய ஒரு பாடல், ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியில. இந்த டியூன் அந்த பாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக பரவசத்தோடு கிறிஸ்தவர்கள் இன்றும் விரும்பி பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் எழுதுனதுக்கு பிற்பாடு தான் அவர்களிடத்திலே ஒரு சில ஆலோசனைகள் சொன்னபோதுதான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் வேதத்தின் அடிப்படையில் ஆவியானவரை பற்றி ஒரு பாடல் எழுதினார். அதுதான் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ரெண்டு பாடலையும் எடுத்து வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஒன்று மிக பரவசத்தோடு உணர்ச்சி வசத்தோடு பலர் ஆவியானவரை குறித்து எண்ணுகின்றபடி, பலர் ஆவியானவரை குறித்து சொல்லுகின்றபடி எழுதப்பட்ட ஒரு பாடல். இன்னொரு பாடல் வேதத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்கு வாசம் பண்ணுகிறார் என்கதை வைத்துதான் சொல்வார், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேகர் இடரல் அடைந்து காணப்படுகிற ஒரு காலம் இது. அது நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவங்க ஆவியில் நிறையும் போது கோழியை துரத்தும் போது கூட அந்நிய பாஷை தான் வருவாங்க. இது எந்த அளவுக்கு உணர்வை பிசாசு அடக்கி வைத்திருக்கிறான்னு பாருங்கள். இது அநேக நேரங்களில் நாம் உணர்வதில்லை. நம்ம ஊர்களிலிருந்து நம்ம வந்திருக்கும் போது நம்ம ஊர்களெல்லாம் 1000 தோத்திரம், 10000 தோத்திரம்னு சொல்லிட்டு போட்டுட்டு காலையிலேயே டிவி ஆன் பண்ணி வைத்துட்டு பாத்திரம் கழுவுறதுமா அந்த தோத்திரம்தான், பிள்ளைகளை திட்டுறதும் தோத்திரம்தான். அவங்கள எது செய்தாலும் அவங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னா, டிவியில் 1000 ஸ்தோத்திரம் போகும்போது குடும்பத்தில் ஆசீர்வாதம் என்று எண்ணுகின்றோம். இது நமது தலைமுறையில் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய சாபம். வேத புஸ்தகத்தை வாசிக்க மாட்டோம், செய்திகளை கேட்போம். அந்த செய்தி வேதத்தின்படி இருக்கின்றதா இல்லையா என்றும் ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். உணர்ச்சி வசப்பட்டு விட்டோமே ஆனால், உணர்வை யாராகலும் தொட்டு விட்டார்களே ஆனால் அதுதான் தேவனுடைய வார்த்தை என்று நம்புவோம். அது ஒரு மோசமான ஒரு ஆவிக்குரிய நிலை. இந்த நாளிலே ஆவியானவருடைய ஊழியத்தின் ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியானவர் அது ஒரு நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறது போல பரிசுத்த ஆவி என்று சொல்லுவது ஒரு ஒரு சக்தி அல்ல. ஆவியானவர் ஆண்டவர், இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து யோவான் 14 அதிகாரத்திலே 16-17 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாக்கிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உங்களுடன் இருக்கும்படியாக தேவன் தருகின்ற ஆவியானவர். யோவான் 14:16 யோவான் 16 அதிகாரத்தில் 7-8 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், யோவான் 16:7-8 வசனத்திலே சொல்வார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சொல்வார், உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து, நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நிறைய தவறான காரியங்கள் நம்ம எண்ணி வைத்திருக்கின்றோம். வேத புஸ்தகம் நம்மை வெளிச்சத்திலே நடத்த வேண்டும். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து பரிசுத்தவானை கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லவில்லை. யாரை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உலகத்தை. அநேகர் நினைத்துக் கொள்வது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களில் மட்டும்தான் வாசம் பண்ணுகின்றார் என்று நாம் எண்ணுகின்றோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னதை பேதுரு மேற்கோள் காட்டி சொல்லும் போது என்ன சொல்லுவார் என்றால், அது இன்று நிறைவேறிற்று, அது இன்று நிறைவேறிற்று. ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் நாட்களிலே அந்த பெந்தேகொஸ்தே நாள் வந்தபோது நடைபெற்றது என்ன? ஆவியானவர் அருளப்பட்டார். இந்த ஆவியானவரை குறித்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்லுவார் என்றால், உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. அந்த ஆவியானவரை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார் என்றால், உலகத்தை கண்டித்து உணர்த்துகின்ற ஆவியானவர் என்று சொல்லுவார். இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், நிறைய பேர் நம்ம இன்றும் நினைக்கிறது என்ன, ஆவி என்று சொன்னால் சக்தி என்று நினைக்கிறோம். சக்தி அல்ல, அது ஆவியானவர், அது திரியேக தேவனுடைய அந்த திரியேகத்துவத்தின் ஒரு தன்மை. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, அவர் சுயமாக எதுவுமே பேச மாட்டார், என்னிடத்திலிருந்து எடுத்து அவர் பேசுவார், அவர் சாட்சியாயிருப்பார், எனக்கு சாட்சியாயிருப்பார் என்று சொல்லுவார். அப்ப கவனிச்சிடுங்க, இந்த ஆவியானவர் இதே போலதான் பார்த்துடுங்க, இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுவதை பற்றி கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பேரும் ஒரு எண்ணம் உண்டு. இது வந்து கிறிஸ்தவ ஊழியர்கள் அதை வைத்துக் கொண்டே வியாபாரம் பண்ணுவாங்க. கண்ணெல்லாம் மூடுங்கன்னு சொல்லிட்டு இதோ ஆண்டவர் உங்களை பேர ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாருன்னு சொல்லுவாங்க. நீங்க வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதுவார் என்று இருக்காது, கிறுக்கி போடுவார் என்று இருக்கும். எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கின்றது. அதிலே கர்த்தருக்கு செவ்வையாய் நடக்காதவருடைய பெயரை அவர் கிறுக்கி போடுவார். அப்போதுதான் மோசே சொல்லுவார், நீ கிறுக்கி போடுவதாக இருந்தால் முதலாவது என் பெயர் என்ன செய்யுங்க, கிறுக்கி போடுங்க அப்படி என்று சொல்லுவார். அத்தனை பேரும் வணங்கா கழுத்துடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கின்றது. உங்கள் பெயர் என்னுடைய பெயர், நீதிமானோ நம் துன்மார்க்கனோ, என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கின்றது. அவர் கிறுக்கி போடுகின்ற ஒரு நாள் வரும், அது என் வாழ்வுக்கு நியாயத்து. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, இது சத்தியம். இதெல்லாம் என்னுடைய மனம் போல நாம் வேத புஸ்தகத்தை நாம் வியாக்கியானம் பண்ண முடியாது. என்னுடைய விருப்பத்துக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் பயன்படுத்த முடியாது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் விருப்பத்துக்கு பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த முடியாது. கிறிஸ்து போதித்தவைகளை அவர் ஞாபகப்படுத்துவார், அதை நடந்து செல்வதற்கு என்னை பலப்படுத்துவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிறுக்கி போடுகிறது போல என்னிலே கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நான் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளிலே என்னிலிருந்து அவர் எடுபட்டு போவார். நீங்க வாசிக்கும் போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், 1 Samuel 16:14 வாசிப்பீர்களே, ஆனால் ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட சவுல் என்கிற அந்த ராஜா, முதல் இஸ்ரவேல் ராஜா, அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ஞாபகத்தில் வச்சிருங்க, இது நீங்கள் மறக்கவே கூடாது. ஏன்னா இது வசனம், ஊழியர்கள் சொல்லுவதே நிறைய சொல்லுவாங்க, அது உங்க மனதுக்கு திருப்தியா இருக்கும். ஆவியானவரை பழம்பழிக்க வைக்கிறதுக்கு, உங்களுடைய வயல் விளைச்சல் அடைவதற்கு பயன்படுத்துவாங்க. இல்லை, ஆவியானவருடைய ஒரு ஊழியம் உண்டு,
அந்த ஊழியத்தை விட்டு ஆவியானவர் எங்கேயுமே விலக முடியாது. மனித சித்தத்தை அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் ஆவியானவருடைய கடமை. கவனிச்சிடுங்க, சவுல் இடத்துல ஆண்டவர் தேவ ஆவியானவரை கொடுத்த, அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்த போது எச்சரிப்பை கேட்டு அதன்படியும் நடக்காத போது விலக்கினார். ஆனா விலக்கினதோ விடல, என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, கர்த்தரால் வர விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இப்போது அவன் ராஜாவா இல்லையா? இப்போதும் ராஜா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் சவுலிலே காணப்பட்டார், சவுல் ராஜா. இப்போது பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டு விட்டார், ஒரு பொல்லாத ஆவி இந்த சவுலுடைய வாழ்வில் வந்து அவனை மிகவும் கலங்க பண்ணி கொண்டிருந்தது, அவன் ராஜாவே. இதே போலதான் இன்னொரு வசனம் புதிய பாட்டில் உண்டு, அதையும் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:11 சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி என்கிறது வந்து என்னுடைய கரத்திலே நான் வைத்துக் கொண்டு விளையாடுகின்ற ஒரு பொம்மை அல்ல. இதை ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ளும். அப்ப பரிசுத்தாவின் ஊழியத்தில் ஒன்றை நான் உங்களோடு பேசுகிறேன், இதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களே ஆனால் ஏமாற மாட்டீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னா, பயமுறுத்தி நீ இதை பண்ணாட்டா உன் வாழ்க்கையில் சாபம் வரும், பயமுறுத்துவாங்க. நீ இந்த காணிக்கை கொடுக்காட்டா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, பயமுறுத்து. ஐயா, தேவன் ஒருவரே, நமக்கு தேவனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே, இந்த நம்மை வழிநடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. அதை இன்னைக்கு அநேகர் எடுத்து வைத்துக் கொண்டு, நான் எங்கிட்ட இருக்கிறாரு, நான் சொல்றது ஆவியானவர் என்று சொல்லி வேதத்துக்கு புறம்பே போகும்போது விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் ராஜாதான், ஊழியர்கள் தான். ஆனால் அவர்களிடத்திலிருந்து பரிசுத்தாவி எடுபட்டார். அது போக மட்டுமல்ல, கலங்க பண்ணுகின்ற ஒரு ஆவி அவர்களுக்குள் விடப்பட்டு மாயிற்று. இதை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு வஞ்சகத்தின் ஆவி கொடுக்கப்பட்டு மாயிற்று. அப்ப கவனிங்க, பரிசுத்தாவின் ஊழியத்துல ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது வேத புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தல 10 அதிகாரத்தில் இன்றைக்குள்ள இன்னொரு வேத பகுதி, நீங்க இந்த முதல் 2 வசனத்தையும் வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும் என்னன்னு சொன்னா, இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாயிருந்தான், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த எப்பொழுதும் ஜபம் என்று சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருக்கிறீங்க, எனக்கும் அது கேள்விதான், எப்பொழுதும் எப்படியா ஜபம் பண்ண முடியும், அப்ப வேலைக்கு போறது எப்பொழுதும் எப்படியா ஜோம் பண்ண முடியும் அப்படின்னு சமைக்கிறது யாரு? இது ஒரு கேள்விதான். ஒரு இத்தாலிய பட்டாள, அதாவது ரோம பட்டாளத்திலே 100 அதிபதியாக இருந்த ஒருவனை குறித்து வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார், அவர் எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான். உங்களுக்கும் எனக்கும் அவன் ஒரு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். கவனிச்சுடுங்க, எனக்கு ஒரு உங்களுக்கு இல்லாவிட்டாலும் எனக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஜெபிக்கிறோம் இல்லையா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஒரு ரோம பட்டாளத்தினுடைய ஒரு 100 அதிபதி. வேத புஸ்தகத்துல நிறைய 100 அதிபதிகள் ஆண்டவரை விசுவாசித்தவர்களை குறித்து வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் மட்டுமல்ல, ஆண்டவருடைய மரணத்தின் போது காணப்பட்ட 100 அதிபதி, இன்னும் அநேகருடைய வார்த்தைகள் வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 100 அதிபதியினுடைய அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால், சட்டம் ஒழுங்கு அவர்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வருமையானால் அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். அதுல கொஞ்சமும் அவங்க இதா இருக்க முடியாது. சர்வாதிகாரி, ரோம அரசாங்கம் சர்வாதிகார அரசாங்கம். அதிலே ஒரு ஊழியக்காரன் அவர்களுடைய சட்ட திட்டத்துக்கு புறம்பாக இருப்பானேயானால் கொன்று போடுவார்கள். அதுதான் அவனுடைய முடிவாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த நூற்றுக்கதிபதி வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயந்திருந்தான். கிறிஸ்தவன் சொல்லல, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். இதுன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா, நிறைய பேரு ஒய்ஃப் வாரால வரலையே, நான் எங்க போனோம், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எண்ணிக்கொண்டிருக்கிற கிறிஸ்டியானிட்டியுடைய நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் சோ சோ கிரிட்டிக்கலுங்க. ரொம்ப ஒரு ஒஸ்டான நிலைமையில வந்திருக்கிறோம். ஆனா இந்த நூற்றுக்கதிபை பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை அவன் யாரோடும் பகிர்ந்து கொண்டான், குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொண்டு தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். இதை நானாக சொல்லுகின்றேன், ரோமர் ஆட்சி புரிந்த நாட்களிலே யூதர்கள் தான் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், தர்மங்களை செய்தான், என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அல்ல, ஞாபகத்தில் எடுத்துக்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அல்ல. பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். யார் தரிசனம் கண்டது? ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஒரு கிறிஸ்துவை உடையவன் அல்ல, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், சாதாரணமாக தர்மம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஒரு நூற்றுக்கதிபதி, அவன் தரிசனம் காண்கின்றான். கண்டபோது பயந்து சொல்லுகின்றான், ஆண்டவரே என்றான். அப்பொழுது வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை ஜபங்கள் நாம் ஜபிக்கிறோம் யோசித்து பாருங்க. பிள்ளைக்கு சுகம் வேண்டும், பிள்ளைக்கு வேலை வேண்டும், பிள்ளைக்கு படிப்பு வேண்டும், பிள்ளைக்கு திருமணம் வேண்டும், பிள்ளைக்கு அந்தஸ்து வேண்டும், பிள்ளைக்கு அழகு வேண்டும். நிறைய பேர் நேரத்தில் கிறிஸ்டின்ஸ் நினைக்கிறோம், உலகத்தில் மாயை என்று வேதம் சொல்லுகிற காரியங்களுக்காக நான் ஜபிக்கும் போது அந்த ஜபம் எங்க போகணும்னு நினைக்கிறோம். அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்க, எங்க போகுது? தேவனிடத்துல போகுது. உங்க பிள்ளைக்கு சொத்து வேணும், சுகம் வேணும்னு கேட்கும் போது அது எங்க போகுது? தேவனுடைய சமூகத்தில் போகுது அப்படின்னு நினைக்கிறோம். எவ்வளவு மோசமான ஒரு காரியம் பாருங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பிரசங்கியின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மாயை 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 என்று வேதம் சொல்லுகின்றவர்களை எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இதை தவிர்த்து ஜபியுங்கள். இவைகளுக்காக நாம் ஜபிக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, அழகு மாயை. இன்றைக்கு அநேகருடைய ஜபங்கள் அழகுக்காக இருக்கின்றது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அநேகருடைய ஜபங்கள் பணத்தையே மையமாக கொண்டு ஜபிக்கின்றோம். இவனுடைய ஜபம், இவனுடைய தர்மம் தேவனுடைய சன்னதியில போய் எட்டுனது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கவனித்துக் கொள்ளுங்க, பிலிப்பியர்ல ஒரு வசனம் உண்டு, அதை ஞாபகப்படுத்துகிறேன். 1:5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். கவனிச்சிடுங்க, எப்போதுமே அதை சொல்லுவோம். நம்ம அதை வித்தியாசமா சொல்லணும்னு நான் சொல்ல விரும்பவில்லை. எப்போதுமே சொல்லுவோம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்படித்தானே? ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பு, நம்பி என்று சொல்லப்பட்டிருக்கும். கவனிச்சிடுங்க, இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் என்ன? உங்களுக்கு பாவம் எது, பாவம் அல்லாதது எது என்பதை சுட்டி காட்டுவது, நீதி எது, அநீதி எது என்பதை சுட்டி காட்டுவது, எது நியாய தீர்ப்பு என்பதை போதிப்பது. அதான் பவுல் சொல்றார், உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர், நீதி செய்ய சொன்னவர், அதை என்னைக்கு வரையும் பாதுகாப்பார்?
கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய அதை நடத்தி வருவார். இதுதான் கொர்நேலியனுடைய வாழ்க்கை. பார்த்துடுங்க, அவன் கிறிஸ்துவை கண்டுகொண்டவன் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல, அவன் கிறிஸ்தவர்களோடு ஐக்கியம் கொண்டவன் அல்ல, அவன் தேவனுக்கு பயந்து காணப்பட்ட தேவ பக்தியில் ஒரு மனிதன், தன் குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து காணப்பட்டான். அவனுடைய பட்டாளத்தில் கூட அநேகரை இதே தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று போதித்தான். இதான் அவன் செய்தான் பாருங்க. அப்போ இப்ப அவனிடத்துல தேவதூதன் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எப்பா உன் தான தர்மம் எல்லாம், உன்னுடைய தர்மம், உன்னுடைய ஜபம் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நிச்சயதாயிட்டு வந்து எட்டியது. இல்ல கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஒன்னு எச்சரிப்பாக்க இருக்கணும், அதுக்காக நான் சொல்றேன், கவனிச்சிருங்க. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் எப்போதுமே ஒரு படி மூணு படி போன பிறகு ஏழு படி சறுக்கி, திரும்ப ஒரு படி, அப்புறம் ஒரு எட்டு படி ஏறி பத்து படி சறுக்கி, இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த கொர்நேலியனுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிடுங்க. இன்னொருவனுடைய வாழ்க்கையை சும்மா இடையில சொல்றேன். அப்போஸ்தலர் 26:28-29 சொல்லப்பட்டிருக்கும். அகிரிப்பா ராஜா பவுல் அவர்களிடத்துல பேசுவார், ஆவியானவர் அகிரிப்பா ராஜாவோடு உணர்த்துவார். அகிரிப்பா ராஜாவோடு ஆவியானவர் உணர்த்தும் போது அகிரிப்பா ராஜா என்ன சொல்லுவார் தெரியுமா? பவுலை பார்த்து, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்லுவார். அப்ப பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க, என்ன சொல்லுவார் தெரியுமா? நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர, அப்படியானால் கட்டப்பட்ட ஒரு பவுலாக நிற்கின்ற, முழுவதும் என்னை போல் ஆக வேண்டும் என்று தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார். ஆவியானவர் உணர்த்துகிறாரா? உணர்த்துகிறார். பேசுகிறாரா? பேசுகிறார். போதிக்கிறாரா? போதிக்கிறார். கண்டித்து உணர்த்துகிறாரா? உணர்த்துகிறார். அநேக நினைப்பது என்ன, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அசைவு ஏற்படும், ஐயோ நான் செய்தது தப்பாயிட்டே, உணர்த்தினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் நம்முடைய வாழ்க்கை என்ன? அகிரிப்பாவின் வாழ்க்கையை விடவும் கேடு. ஏன்னா கிறிஸ்தவன் மனம் திரும்புவதற்கு இத போல கஷ்டம் வேற எதுவுமே இல்லை. அது இதுக்கு மனம் திரும்பணும், மன்னிப்பு பெற்றா போதும் இல்ல? ஆண்டவர் எல்லாரையும் தான் மன்னிக்கிறார், எல்லாரையும் மன்னிக்கிறார். ஜபங்கள் கேட்டால் போதுமல்லாதா? ஆண்டவர் எல்லாருடைய ஜபத்தையும் கேட்கிறார். பிசாசு ஜபித்த போது கூட அந்த ஜபத்தை கேட்டார் ஆண்டவர். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஆவியானவர் உணர்த்தும் போது என்னிலே கிரியை ஆரம்பிக்கப்பட வேண்டும். என்னில் கிரியை ஆரம்பிக்கப்படுமையானால் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்துவதற்கு என்னை பலப்படுத்த என் தேவனால் முடியும். கவனிச்சிடுங்க. அப்போ அகிரிப்பா ராஜாவோடையும் ஆவியானவர் பேசினார், கொர்நேலியுவோடையும் ஆண்டவர் பேசினார், ஆவியானவர் பேசினார். அப்ப கொர்நேலியு கேட்கிறார், என்ன சொல்றன்னா, 5-8 வரைக்கும் தேவதூதன் சொல்றான், எப்பா யோப்பா பட்டணத்துக்கு மனுஷன் அனுப்பு, அங்க பேதுருன்ட்டு ஒருத்தன் இருப்பான், அவன் தோல் பதனிடுகிற சீமோன் என்கிற ஒருவனுடைய வீட்டில் இருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். எப்போதும் ஞாபகத்தில் வச்சுடுங்க, என்னன்னு சொன்னா, ஆவியானவர் உங்களை நடத்தும் போது கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜுக்கு நடத்தவே மாட்டார். பாத்துருங்க, நீங்க சீமோன் வீட்டுக்கு தான் போ நடத்துவார். உங்களை சீமோன் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு பேதுரு என்ன செய்ய மாட்டார்? தூக்கிட்டு போக மாட்டார். அதுதான் ஆவியானவர். நிறைய பேருக்கு ஆவியானவர் நடத்துகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, வந்து ஆண்டவர் தரிசனத்தில் சொன்னார் நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவியானவர் தரிசனத்தில் எங்கிட்ட வந்து நான் செய்ய வேண்டியதை சொல்லுவார், அடுத்தவர்களுக்கு போதிக்க சொல்லுவார். ஆனா நீங்க விரும்புகிற ஒரு மணிக்கூடு, நீங்க விரும்புகிற ஒரு காரியத்தை மற்றவர்கள் செய்வதற்கு ஆவியானவர் உங்களுக்கு பேசி நீங்க போய் ஆவியானவர் நேற்று எங்கிட்ட பேசினார். இதுதான் ஆவியானுடைய ஊழியர். நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூட, இன்றைக்கு நான் ஒருவனிடத்திலே ஆவியானவர் சொன்னதை சொல்லுவதற்கு முன்பதாக ஆவியானவர் அந்த நபரோடும் பேசுவார்.
கன்ஃபியூஷனே இருக்காது. எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. தேவதூதன் யோப்பாப்பட்டினத்துக்கு போ, மனுஷரை அனுப்பு. யோப்பாப்பட்டினத்துக்கு பேதுருங்கிற ஒருத்தன் இருக்கிறான் பாத்துக்க, அவன் தோல் 18 சீமோன் வீட்டில் இருக்கிறான், கடல் ஓரத்தில் அந்த வீடு இருக்குது. அந்த அங்க போகும்போது அனுப்பு, அவர்கள் நீ என்ன செய்யணுமோ அதை அவங்களுக்கு சொல்லுவாங்க. பாருங்க இம்மிடியா கொர்நேலி செய்தது என்ன செய்யற பாருங்க. தன் வீட்டு மனுஷர்ல 2 தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகர்கள் பெதேவ பக்தியில ஒருவன், 3 தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தவன். அப்படியானால் தன்னுடைய வீட்டிலிருந்து அவன் அனுப்பின 2 தேவனுக்கு பயந்தவர்கள். அதோடு கூட அவனிடத்தில் சேவை செய்த போர் சேவகர்கள் ஒருவன், அவனும் தேவ பக்தி உள்ளவன். அவனையும் சேர்த்து அனுப்பி அவன் கண்டவற்றை எல்லாவற்றையும் சொல்லி அனுப்புகின்றான். நல்லா கவனிச்சிடுங்க. 10 அப்போஸ்தலர் 10:9-15 வரைக்கும் வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு 6 ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டுக்கு ஏறினான். பயங்கர பசி. அப்ப பேதுருவுக்கும் பசி இருக்குது. எப்படி ஜபிக்க போகும்போது பசி ஆன உடனே கவனிச்சிடுங்க, இட்ஸ் பியூட்டிஃபுல். சாப்பிடாம மட்டும் இருந்தீங்கன்னு ஞான திருஷ்டி அடைஞ்சிருவோம் நம்ம. அவங்க அவனுக்கு சாப்பாடு ஆயுதம் பண்றாங்க. இவர் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறக்கிறதை கண்டார். இந்த வானம் திறந்திருக்கிறது என்று சொல்லுகிற வார்த்தைகள்ல ரொம்ப எச்சரிப்பாருங்க. நிறைய பேர் இப்ப வானம் திறக்காதா அப்படின்னு இருப்பீங்க. வானம் திறக்கப்பட்டதை கண்ட ஸ்தேவான் தன்னை கல்லெறிந்தவர்களுக்காக ஜபம் பண்ணினான். வானம் திறந்து காணப்பட்டதை கண்ட பேதுரு அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? 4 கட்டப்பட்ட ஒரு துப்பட்டி கீழே வந்து இறங்குது. அசுத்தமான மிருகங்கள் உட்பட எல்லா மிருகங்களும் இருக்குது. பேதுரு பார்த்து சொல்றாரு, அடித்து பூசின்ற. அப்ப அவங்க சொல்றான், நம்ம என்ன அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லுவோம், என்னன்னா சாத்தான் தான். நான் என்ன செய்யல, ஏமாறல. அசுத்த மிருகங்களை சாப்பிட சொன்னா நான் அதை சாப்பிடல, பிரியாணி சாப்பிட்டேன். ஏன்னா அங்க வீட்டில் ஆயுதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டு சொல்றாரு, அடித்து பூசி. கவனிச்சிடுங்க தேவ பிள்ளைகளே, உங்களோடு வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களோடு பேசும் பொழுது அதை நீங்கள் அசுத்தாவி என்று ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. இவர் சொல்றாரு, ஆண்டவரே அது அசுத்தமானது இல்லையான்னு கேட்கிறாரு. நான் தீட்டும் அசுத்தமாயிருக்கிற ஒன்றையும் ஒரு காலம் புசித்ததில்லைன்னு சொல்றாரு. அப்ப தேவன் சொல்றாரு, நான் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. ஆண்டவர் பேதுருவோடு சொன்னது, பேதுரு நீ யூத ஜனத்துக்காக மட்டுமல்ல, நீ புறஜாதியாரை, தீட்டு என்று எண்ணுகின்ற புறஜாதியாரை நீ நேசிக்க வேண்டும். இது பரிசுத்தாவியானவர், இது பரிசுத்தாவியானவர். என்னுடைய மனைவி ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்த சமயம் அவங்க உள்ள நிறைய கேள்விகள் கேட்டாங்க வேத புஸ்தகத்துல இருந்து. நான் கிடையாது, அவ எங்கிட்ட சொன்னதை சொல்றேன். அப்ப அதுல கேள்வி கேட்டதுல அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய ஒரு மகனுடைய குடும்பத்தை பற்றி பேசினாங்க. அவங்க வந்து அவங்க போகிற ஒரு கூட்டத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போவாங்க. அப்ப இவங்க கேட்கிறாங்க, மலை எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுறாங்க, எனக்கு மட்டும் அந்நிய பாஷை வரல அப்படின்னு சொன்னாங்க. மகன் பேசுறான். அப்ப மகனுக்கும் ஒரு தரிசனம் கிடைக்குமா? அடிக்கடி தரிசனம் கிடைக்குமா? கவனிச்சிடுங்க, நான் சொல்றத கவனித்துக் கொள்ளணும். ஏன்னா உங்க வாழ்க்கையிலையும் இது நடக்கிறதுனால சொல்றேன். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி. அப்ப ஆவில நிறைகிறாங்க, தரிசனம் காண்றாங்க. நீங்க விரும்புகின்ற சில பெரிய ஊழியக்காரர்களுக்கு பங்குதாரர்கள் அவங்க, புரியுதா? அப்படிப்பட்டவங்க. அப்ப இந்த சகோதரி வந்து, மலருடைய ஃப்ரெண்ட் வந்து, ரொம்ப வருஷமா அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். அவங்க தங்கச்சியும் அவங்களுக்கும் பிரச்சனை, அப்பா அம்மாவுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை, ஞாபகத்தில் வச்சுடுங்க. அப்போ இவங்க ஏன் எனக்கு தரிசனம் வரல, ஏன் எனக்கு மறுபாஷை வரல அப்படின்றது கேட்டுட்டே இருந்தாங்க. இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, அதான் எப்போதுமே நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லது இது கெட்டது இது ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார் பாருங்க. அவங்க அந்த பேச்சிலேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா இவ நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என் தம்பியோட எனக்கு பிரச்சனை இருந்த சமயம், நான் தம்பியோட பேசின சமயம் எனக்கு இருந்த சந்தோஷம் சமாதானம் அவ்வளோ பெருசுன்னெல்லாம் பகிர்ந்துருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொன்னால், உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு ஆண்டு தருவார், அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அப்போ திடீர்னு இவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு என்னன்னு சொன்னால், இதனால அவங்களுடைய மனதில் தோன்றி இருக்கு என்னன்னு சொன்னால், அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்கள போய் என்ன செய்வோம், பார்த்துட்டு வருவோம். கவனிக்கிறீங்க தானே, நல்லா கவனிச்சிக்கிறீங்க. ஏன்னு சொன்னால் நீங்களும் அதில் விழுந்துடக்கூடாது, இதுக்காக சொல்கிறேன். அப்பா அம்மாவை பார்த்துட்டுனோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க போனாங்க, அங்கே போனால் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, தங்கச்சி எங்கே இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. புரியுதில்ல, தங்கச்சி எங்கே இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ இவங்க உடனே என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டு அவங்க பலவீனமாக இருக்கிறாங்கன்னு கேட்டோடனே தன்னுடைய மகனையும் கூட்டிகிட்டு என்ன செய்தாங்க, இன்னொரு மகன், இது மூத்த மகன், இளைய மகன், அவன் தான் கார் ஓட்டிட்டு வந்திருக்கான், அவனையும் கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. போனால் அங்கே தங்கச்சி தனியாக இருக்கிறாங்க, தங்கச்சி புருஷனும் கிடையாது. அப்போ இவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு தங்கச்சியோட பேசுறதுக்கு. பேச ஆரம்பித்தா என்ன செய்திருப்பாங்க, கொஞ்ச நேரம் அழுதுருப்பாங்க, அப்படி தானே, ரொம்ப நாள் என்ன இல்லை அவங்க அவங்களும் உள்ள பேச்சு இல்லை உறவு இல்லை, அழுதுருப்பாங்க. அழுதெல்லாம் முடித்த பிறகு என்ன செய்திருப்பாங்க, எல்லாத்தையும் பேசி ரொம்ப நேரம் பேசிருக்காங்க. இதை வந்து இந்த தரிசனம்லாம் கண்டு ஒரு மகன் இருக்கான்ல, புரியுதா உங்களுக்கு, விளங்கல்ல, புரியுதுனே, அந்த மகன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த மகன் சொன்னானா, ஆமாம், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க பார்க்குறாங்க, நீங்கள்லாம் ஒரு தடவை விட்டாச்சல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அவங்களோட நீங்கள் வந்து பேச போகணும்னு கேட்டிருக்காங்க, அது என்ன ஆகி இது என்ன ஆகி. நான் சொன்னது புரியல, அப்படிதானே, புரிஞ்சுதா, புரிஞ்சுதுன்னா பதில் சொல்லியிருப்பீங்க. அம்மாவோட போய் பேச பேச சொல்ற ஆவி என்ன ஆவி, தெரியுதானா, பேசாதுன்னு சொல்றது என்ன ஆவி, ரொம்ப எச்சரிப்பாக இருக்கு. இது ஈஸி கண்டுபிடிக்க, இது ஆவியானவர் பேசுறாரா அசுத்த ஆவி பேசுறா, ஈஸி, ரொம்ப ஈஸி. பரிசுத்தாவி ஒருபோதும் சொல்லாத, உன் தங்கச்சியோட ஒப்புரவாகாத அப்படின்னு சொல்லாது. பரிசுத்தாவி எப்போதும் உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லும், ஒற்றுமையா இருங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க, இதுதான் பரிசுத்தாவி அங்க சொல்லுவார். இதற்கு எதிராக உங்களுக்கு ஒரு தோற்றம் வறுமையானால் அது அசுத்தாவி. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தான் நடக்குது. அப்ப பேதுரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றன்னா, எப்ப நீ நினைக்கிற புற ஜாதியர் அசுத்தம் என்று, ஆனால் நான் அவர்களை என்ன செய்து விட்டேன், சுத்தமாக்கி விட்டேன், இனிமேல் நீ என்ன செய்யாத, நான் சுத்தமாக்கினதை அசுத்தம் தீட்டு என்று சொல்லாதே. அப்ப கவனிங்க, வேதவசனம் அழகா இருக்குது, உங்களுக்கு எனக்கும் வர்றது தான் பேதுருக்கும் வந்திருக்கு. பாத்துடுங்க என்னன்னு சொன்னா, அப்போ சில 10:17-23 வாசித்து பாருங்க, இந்த தரிசனை குறித்து தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், சரிதானா, அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இது எல்லாருக்கும் வர்ற சந்தேகம் தான். யோசேப்பு ஒரு நீதிமான், தேவ தூதன் வந்து அவனிடத்தில் பேசும்போது பேசுவதற்கு முந்தி அவன் என்ன செய்கிறான், ரகசியமாய் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறான், மரியாதை தள்ளிவிட வேண்டும் என்று. சந்தேகங்கள் வருவது நிச்சயமாக வரக்கூடியதான், பேதுருக்கு வந்தது. ஆனா கவனிங்க, அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது கொர்னேலியுவினால் அனுப்பப்பட்ட மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, வாசல் படியில வந்து நிக்கிறாங்க. அப்ப பேதுரு என்ன செய்யறாரு, இங்கே தங்கி இருக்கிறான்னு சீமோன் சொன்ன உடனே பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் பேதுருவோட சொல்றாரு, இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார். ஆவியானவர் பேதுருவோட பேசுறார், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன்.
எவ்வளவு தெளிவாக ஆவியானவர் பேசுகிறார் பாருங்க. வேத வசனம் கிறிஸ்துவின் வார்த்தைகளை நமக்கு போதிப்பது ஆவியானவர். என்னுக்கு விரோதியாக இருக்கிற ஒருவனை நான் பார்க்கும் பொழுது அவரிடத்திலே பேசு என்று சொல்லுகிறவர் ஆவியானவர், ஒப்புரவாது என்று சொல்லுகிறவர் ஆவியானவர், வெறுத்துவிடு என்று சொல்லுகிறது அசுத்தாவி.
அப்ப கவனிங்க, அப்ப பேதுரு வந்து கீழே இறங்கி போறாரு. அப்ப கீழே போயிச்சு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்க வந்திருக்கிற காரியம் என்ன? ஐயா, பேதுருவை ஆண்டவர் வந்து திருச்சபைக்கு நீ கல்லுப்பான்னு சொன்னதுக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குது பாருங்க. சும்மா கிளறங்கி வர்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, கிளறங்கி வந்தாரு, பாக்குறாங்க, என்னப்பா வேணும் உங்களுக்கு, என்ன காரியம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர். ஏன் யூத ஜனங்கள் நல்லவர்னு சொன்னாங்க? அவன் யாருக்குதான் நன்மை செய்தான்? என யூதர்கள் தான் அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட ஜனம். என்ன அருமையா சொல்றாங்க பாருங்க, யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அப்பொழுது பேதுரு கவனிச்சிடுங்க, ஆவியானவர் உங்களையும் என்னையும் அழைக்கும் போது கூட ஆவியானவர் நிறைய காரியங்களை செய்யறார் பாருங்க. இவருக்கு பசி உண்டான போது வீட்டில் என்ன செய்தாங்க? இவருக்கு பசி உண்டாயிட்டு இல்லையா? இல்ல இல்ல, பசி உண்டாயிட்டு இல்ல, பசி உண்டான சமயம் ஞான திருஷ்டி வர்றதுக்கு முன்னால அந்த வீட்டார் என்ன செய்தாங்க? உணவு ஆயத்தம் பண்ணினாச்சு. உணவு ஆயத்தம் பண்ண பிறகு இப்ப அந்த உணவை சாப்பிடுறது யாரு? 23 வசனம் பாருங்க, அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளில், எப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அங்க தங்க வச்சுட்டு மறுநாளிலே அவர்களோட கூட புறப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்துல பவுல் மூலமாக தேவன் சில வார்த்தைகளை உணர்த்துகிறார். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 1:16 ஆண்டவர் சொல்லுவார், 1:16 ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது என்னது? தேவ பலன். பவுல் சொல்ற ஒரு நாளில் திருச்சபை துன்பப்படுத்த வேண்டும் என்ற பவுல் சொல்லுகிறார், ஐயா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி நான் வெட்கப்பட மாட்டேன், ஏன்னா அது முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ. இன்னைக்கு நீங்களும் நானும் நினைக்கிறபடி கிறிஸ்தவம் அல்ல, தேவன் அல்ல, அவர் பட்சபாதம் உடையவர் அல்ல. ரோமர் 1:9-11 ரோமர் 1:9-11 வாசிங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 9 முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷன் அதுலயோ அதனா எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாக்குலமும் உண்டாகும். அப்ப கவனிச்சிடுங்க, பவுல் சொல்றாரு, எப்ப முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலன், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் பொல்லாங்கு செய்கிறானோ அநியாயம் செய்கிறானோ அவனுக்கு அவனுடைய ஆத்மாவுக்கு உபத்திரவமும் வியாக்குலமும் உண்டாகும். கவனிச்சிடுங்க, அப்புறம் 10 என்ன அழக சொல்ற பாருங்க, முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். 11 தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள்ல நாம் தவற விடுகின்ற அநேக காரியங்கள், கிரியைகள் செய்கின்ற ஆத்துமா, நன்மைகள் செய்கின்றவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்ல. தேவனே தேவனே என்று கூப்பிடுகிற நாம் நன்மை செய்யாத பட்சத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் சமீபமானவர்களும் அல்ல. தேவன் பட்சபாதம் உடையவர் அல்ல. கவனிச்சுடுங்க, இதைத்தான் கொர்நேலியுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நன்மை செய்தவன், தேவன் பேதுருவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுகிறார், அவர் வருகின்றார். அவர் வந்தபோது கவனிச்சிடுங்க, 10:24-28 வரைக்கும் வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கொர்நேலியு செசரியாவுக்கு வந்துட்டாங்க. வந்து வரும்போது கவனிச்சிடுங்க, கொர்நேலியுடைய விசுவாசத்தை பாருங்க. கொர்நேலியுக்கு பேதுருவையும் தெரியாது, பேதுருவுக்கு கொர்நேலியையும் தெரியாது. அவன் நூற்றுக்கு அதிபதி, இவர் ஒரு பெரிய அப்போஸ்தலன். கொர்நேலியுடைய விசுவாசத்தை பாருங்க. இவங்க வர்றதுக்குள்ளால இவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க. தன்னுடைய விசேஷத்த சிநேகிதரை, தன்னுடைய உறவன் முறையாரை கூடி வர செய்து அவர்களுக்காக காத்திருந்தான். அப்ப பேதுரு உள்ள வர்றார், எதிர்கொண்டு போய் பாதத்துல விழுகிறார். அப்பதான் பேதுரு செய்யற, அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான், நானும் ஒரு மனுஷன்தான். அவனுடைய பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேக கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானுடைய கலந்து அவனிடத்தில் போக்கு வர இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இதாங்க ஆவியானவருடைய ஊழியம். அவர் ஒரு பாரபட்சமானவர் அல்ல. அவருக்கு யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ இல்லை. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது, ரொம்ப ஃபேமஸ் பிரீச்சர்ஸ் இன்னைக்கு டிவியில் வர்றவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, நீங்க டியூன் பண்ணி பாருங்க. எல்லாரும் எருசலேம் யூதர்கள் இன்னைக்கு சொல்றாங்க. எருசலேம் தேவாலயம், அதை பத்தி தான் பேசுறாங்க. ஆண்டவர் திரைச்சிலையை கிழித்து அதை முறித்து போட்டவர். எனவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, ஜாதி இல்லை. ஆனா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு மெயினா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்களேன், ஆவியானவரால இந்த ஊழியங்கள் நடைபெறுகிறதா என்று பார்க்கறது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். நீங்களே அதை முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நான் சொல்ற எதையுமே நீங்க நம்ப வேண்டாம். திருப்பி இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து விட்டு நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. ஒரு நல்ல ஒரு ஊழியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி 10,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம் தானே, என்னங்க ஸ்தோத்திரம் தானே சார். அந்த ஊழியத்தில் அவங்க ஒரு, இப்ப நம்ம நம்ம ஊர்களில் இந்த ஊழியங்கள் வியாபாரமாக போய்விட்டது. ரொம்ப எச்சரிப்பாக இருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியங்களை தான் மேட்ரிமோனியல் போட்டிருக்கிறாங்க, பார்த்துருக்கிறீங்களா? தெரியாது தானே அப்படி போட்டிருக்கிறது. நான் இதை ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் சும்மா சொன்னேன், இப்படி அந்த இதுல போட்டிருக்கு, இந்த இதுல போட்டிருக்கு, எல்லா இதுலயும் மெட்ரிமோனியல் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, நாங்க ஸ்கைப்ல தான் சந்தித்தோம். நாங்க புரியலன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. எனிவே எனவே கவனிச்சிடுங்க. உடல நீங்களும் மெட்ரிமோனியல் போனீங்களோ? ஏன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா படிப்பெல்லாம் போட்டிருப்பாங்க, கடைசியில் ஜாதி ஒன்னு கேட்டிருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இல்ல, இத பாக்கிறதுக்காவது போங்க. ஜாதின்னு போட்டிருப்பாங்க பாருங்க. அப்ப அந்த ஊழியம் பரிசுத்தாவியானவர் நடத்துறத புரியல. நான் சொல்றது புரியல தானே? புரியுத? ஏன்னா யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆனென்றும் பெண்ணென்றும் இல்லை, ஜாதி என்கிற ஒன்று இல்லை. இதெல்லாம் முடிந்த பிறகு ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை வைத்துக் கொண்டு அதில் இதை நான் நுழைக்கிறேனே, ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிறேனா? ஆவியானவர் என்றால் அது எடுத்து போட சொல்லுவாரே. இன்றைக்குள்ள மெயின் லைன் சர்ச்சஸ் இதை செய்கிறார்களே. 50 சபைக்கு மேல ஒரு சபை, ஒரு ஒரு ஊர்ல சபை இருக்குமானா அவங்களுடைய வெப்சைட்ல கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறாங்க, மாப்பிள்ள பாக்குறாங்க. அதுல வந்து அவங்க ஜாதியை போடுறாங்க, ஏன்னா அதுல நல்ல கலெக்ஷன் போல் இருக்கு. அந்த ஜாதியை போடுவதற்கு ஆவியானவர் சொல்லுவாரா? ஆவியானவர் சொல்லுவாரேயானால் கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகள் தவறாய் போய்விடுமே. ஆனால் கிறிஸ்து சொன்னாரே, என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லு. இப்ப பேதர் சொல்றாரு, ஏமா நான் எப்படிதான் இருந்தேன், பரிசுத்த ஆவியானவர் பெற்று வந்தாமா, 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு நான் தான் காரணமாகவும் இருந்தேம்மா. ஆனா ஒரு பிரச்சனை பார்த்துக்க, எங்கிட்ட இருந்துச்சு என்னன்னு சொன்னா, அந்நியர்கள் புறஜாதியார எப்படி நினைச்சிட்டு இருந்தேன், தீட்டு உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எனக்கும் ஒரு மனம் திரும்புதல் தேவையாக இருந்தது. அதை ஆண்டவர் எனக்கு அருளினபடியால், இதோ கர்த்தரது எனக்கு காண்பித்தபடியால் நான் இதோ வந்திருக்கிறேன் என்று சொல்லி, இதோ என்ன காரியத்துக்காக அழைத்தீர்கள் என்று சொல்லி. அந்த நாளிலே தானே பேதுரு அப்போஸ்தலன் அவர்களுக்கு சுவிசேஷத்தை உரைத்த போது, இதோ அவர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, இன்னொரு பெரிய ஒரு விகற்பமான ஒரு போதனை தமிழ்நாட்டில் விசேஷமா உலகம் முழுசும் இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. என்னன்னு சொன்ன, அந்நிய பாஷை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, பரவாயில்ல, நீங்க நிறைய தீமைக்கு விலக்கி இருக்கிறீங்க, இல்லைன்னா என்ன திட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த ரெண்டுக்கும் ஒண்ணுதான். ஏன்னு சொன்ன, நான் சொன்னேன் இல்லையா, ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. நிறைய பேருக்கு ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? சீனாய் மலையில இருக்கிறார். வாருங்க வாருங்கன்னு கூப்பிட வேண்டியது இருக்கு. இல்ல, ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அதான் வேதவசனம். அந்நிய பாஷைன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமோ வேதவசனம், நீங்க ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2 ஆவியானவர் அருளப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளில் பற்பல பாஷைகளை பேசினார்கள், அந்நிய பாஷை அல்ல, பற்பல பாஷைகளை பேசினார்கள். இதை நீங்க ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். இப்போ வந்து புறஜாதியார் மேல் பரிசுத்தாவியனர் அருளப்பட்ட போதும் அதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பற்பல பாஷைகளை பேசினார்கள். அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் பேசுறது இன்னொரு ஆளுக்கு, அந்த 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 பாஷையில் இருக்கிறவங்களுக்கு புரியும். எபிரேய பாஷையை படித்தவன் எபிரேயத்தில் பேசுகிறவனுக்கு அது தெரிந்தது. பார்த்துட்டேன், நீங்கள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அதை வச்சா பயப்படுத்தாங்க, இதுதான் ஆவியானுடைய அபிஷேகம்ன்றாங்க. எத்தனையோ பேர் என்ன சபித்தும் இருக்கிறாங்க இதை பற்றி நான் கேட்டபோது. காரணம் என்ன? அதற்கு மேலாக அதில் இல்லை, வேதவசனம் அப்படி சொல்லவில்லை. இன்னைக்கு ஆவியானவர் என்னிடத்தில் இருப்பாரே, ஆனால் சபையார் நீங்க உங்க சகோதரன் விரோதின்னு நான் சொல்ல முடியுமா? ஆவியானவர் இடத்துல இருப்பாரே, ஆனால் உன் சகோதரனுக்கு எதிராக வழக்கு போடு என்று சொல்ல முடியுமா? ஒப்புரவாக என்று சொல்லுவேனே, ஆனால் அது ஆவியானவர். எங்க அப்பாவோட பேசு ரொம்ப நாளாச்சு, பேசுங்கன்னு சொல்றதுதான் ஆவியானவர். ஒப்புரவாக்குங்கள், ஒப்புரவாக்குங்கள். இந்த இடத்துல பேதுரு எல்லாத்தையும் சொல்றாரு. 9 மணி நேரத்தில் நான் ஜெபம் பண்ண போனேன், அப்படி இருக்கும்போது இதோ என்னுடைய வாழ்க்கை நடந்து சொல்றாரு. கொர்நேலியும் அதை சொல்லுகிறார். சொன்ன பின்பு ஆவியானவர் பொழியப்பட்டதை பேதுரு பார்த்தபோது பேதுரு சொல்லுவார் என்னவென்றால், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுவார். என்னவென்றால், இப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இவர்கள் ஞான ஸ்நானத்துக்கு தடையாக இருக்கிறது என்ன என்று சொல்லி விசுவாசித்த அனைவருக்கும் அன்று ஞான ஸ்நானத்தை பேதுரு அப்போஸ்தலன் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் ஒன்றே கிடையாது. கொர்நேலியு ஒரு கிறிஸ்துவை அறிக்கை செய்த மனுஷன் அல்ல, அவன் ஒரு நற்கிரியை செய்த ஒரு தேவ மனிதன். அவன் தேவனுக்கு பயந்திருந்தவன், அவ்வளவுதான். பேதுரு அப்படி இல்லை, ஆவியினால் நிறைய பெற்று தேவனுக்காக பல காரியங்களை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியோட பேசினார், பரிசுத்த ஆவியானவர் பேதுருவோட பேசினார், பரிசுத்தாவியானவர் நேர்வழியாய் நடத்தினார், பரிசுத்தாவியானவர் மகிமைப்பட்டார். கொர்நேலியு அவனுடைய குடும்பத்தார் விசுவாசித்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். முடிவு பரியந்த நம்மை நடத்த பரிசுத்தாவியானவரால் முடியும். என்னுடைய விரோதியோடு நான் உப்புரவாக என்னால் முடியாது, ஆவியானவரால் கூடும். என் குடும்பத்தோடு நான் உப்புரவாக என்னால் முடியாது, ஆவியானவரால் கூடும். ஜெபிப்போமா.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களில் வாசமாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு ப்ரொசெஷன் வைக்கிறாங்க, காத்திருப்பு கூட்டங்கள் நடத்துறாங்க. வேண்டாம் ஆண்டவரே, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினத எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறீங்க. மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறீங்க. அவர் தான் என்னிடத்துல பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், நியாயத்திருப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இந்த ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படிந்து நல் ஊழியம் செய்து உம்மை மகிமைப்படுத்த எனக்கு பலந்தார். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மாறுபாடான கருத்துக்கள் நாங்கள் நுழைவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்படி நாங்கள் செய்வோமையானால் 2 தெசலோனிக்கே 2 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறபடி வஞ்சகத்தின் ஆவியை தேவன் எங்களிலே அனுப்புவீர் ஆண்டவரே. அதற்கு பின்பு சத்தியம் எனக்கு விருப்பமாயிராது, பகடு இந்த உலகத்திலே காணப்படுகிற மாயை தவறான சுவிசேஷம் எனக்கு பிரயோஜனமாக இருப்பதாக தோன்றும் ஆண்டவரே. வேண்டாம் ஐயா, தேவன் அடிமைகள் ஒவ்வொருவரையும் இந்த கண்ணிகளுக்கு தப்புவித்து எங்களில் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் போதனையை நாங்கள் ஏற்று நடந்து முடிவு பரியந்த நிலையத்திலிருந்து தேவன் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருவர் கூட இதற்கு ஒரு தடையா இருந்து விடாதபடிக்கு ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. வாரம் முழுவதும் சேமமாய் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சனிக்கிழமை என்று உபவாச கூடுகையாக நாங்கள் கூடும் போதும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்கும் போதும் உம் சமூகம் எங்களை நடத்துவதாக இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன்.